நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது பெரும் பாணாற்று படையில் காடைப்பருவ காட்சி. இதை நமக்கு வழங்க வருகின்றார் திருமதி அன்பரசி மோகன் அவர்கள். பன்னெடுங்காலம் முன்னர் ஏர், உழவு, சால் என்பதை பற்றி அவர் தருகின்ற விளக்கம் மிகவும் வியப்புக்கு உள்ளாகின்றது. அதைத் தொடர்ந்து சென்னை தமிழ் ஆராய்ச்சி மையம் தொல்காப்பிய ஆராய்ச்சி நிகழ்விலிருந்து ஒரு சிறிய உரை. தொல்காப்பிய புணர்ச்சி கோட்பாடு என்பதை பற்றி முனைவர் திரு எஸ் ஞானசம்பந்தர் அவர்கள் விரிவுரை ஆற்றுவதிலிருந்து முதல் பகுதியை நாம் இன்று கேட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
பத்து பாட்டு சிறப்பு காட்சிகள் நான்கு. பெரும்பான்படை காடை பறவை காட்சி. கரையனல் குறும்பூழ். பெரிய யாழை இசைத்து வாழ்பவன் பெரும்பாணன். அந்த பெரிய யாழ் பேரிழியாழ் எனப்படும். காஞ்சியை ஆண்ட தொண்டைமான் இளந்தரையனிடம் பரிசல் பெற்று திரும்பும் ஒரு பெரும்பாணன். தன்னை போன்று வேறொரு பெரும்பாணனை கண்டு அவனை தொண்டைமானிடம் ஆற்றுப்படுத்துவதாக அமைந்தது இப்பெரும்பாணாற்றுப்படை. இதை பாடியவர் கடியலூர் ஊரித்திரங்கண்ணனார் என்ற புலவர். இப்பாடலில் புலவர் தொண்டைமானின் மாண்பையும் ஆட்சியின் பெருமையையும் பெருமைப்பட விவரிக்கின்றார். அம்மன்னன் வாழும் காஞ்சி பெருநகருக்கு செல்லும் வழியில் காணும் உமணர் எனும் உப்பு வணிகரையும் கழுதை சாத்து எனப்படும் கழுதை மீது பொதியேற்றி விற்று செல்லும் வணிகரையும் நம் கண்முன் உயிர் ஓவியங்களாக காட்டுகிறார் புலவர். அந்த வழி பாலை முல்லை மருதம் நெய்தல் ஆகிய நிலங்களின் வழியே செல்வதாக கூறும் புலவர் அந்த நிலங்களை சார்ந்த ஏனர் கோவலர் உழவர் வளைஞர் பட்டின மக்கள் ஆகியோரின் வாழ்க்கை முறைகளை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். இறுதியில் காஞ்சி மாநகரின் சிறப்பையும் இளந்தரையன் பரிசிலருக்கு பரிசு வழங்கும் திறத்தையும் மனமாற பாராட்டுகின்றார். பரிசில் வாங்க செல்லும் பாணன் வழியில் முல்லை நிலத்தில் ஓர் அறுவடை காட்சியை இங்கு நாம் பார்க்க போகிறோம். முல்லை நிலம் என்பது காடும் காடு சார்ந்த நிலமும் என்பர். காடு என்பது இங்கு புன்சை நிலத்தை குறிக்கும். புன்சை என்பது பூஞ்சை என்ற வானம் பார்த்த பூமியை குறிக்கும். பொதுவாக இது ஒரு மேட்டு பங்கான கடினமான நிலமாக இருக்கும். மலைகளின் அடிவார பகுதியாகவும் இருக்கும். வாய்க்கால் பாசனம் கிணற்று பாசனம் ஆகியவை இங்கு சாத்தியமில்லை. எனவே இங்கு மக்கள் விவசாயத்திற்கு மழை நீரையே நம்பியிருப்பார்கள். மழைக்கால ஆரம்பத்தில் உழுது பயிரிடுவார்கள். இடையிடையே பெய்யும் மழையில் பயிர்கள் வளர்ந்து மழைக்கால முடிவுக்குள் அறுவடைக்கு வந்துவிடும். பெரும்பாலும் விறகு கம்பு சோளம் போன்ற தானியங்களும் பயறு வகைகளும் இங்கு பயிரிடப்படும். இப்படிப்பட்ட ஒரு முல்லை நில மக்களின் உழவு வாழ்க்கையை புலவர் அழகாக விவரிக்கின்றார். குடிநீரை வல்சியை செம்சால் உழவர் நடைநவில் பெறும் பகடு புதலில் பூட்டி பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடுப்பு முக முழு கொழு மூழ்க ஊன்றி தொடுப்பெருந்துழுத தொடர்படு தொடவை அரிபுகு பொழுதின் இறியல் போக்கி வண்ண கடம்பின் நறுமலர் அன்ன வளர் இளம் பிள்ளை தமிழியே குறுங்கால் கரை அனல் குறும்பூழ் காட்சி சேர்க்கும் வன்புலம் பெரும் 197-206. குடிநிறை வல்சி செம்சால் உழவர் வீடு நிறைய உணவினையுடைய ஒழுங்கான சாலாக ஒழுகின்ற உழவர்கள் நடைநவில் பெரும் பகடு புதலில் பூட்டி நடைபயின்று பெரிய எருதுகளை நுகத்தில் பூட்டி கொண்டு பிடிவாய் அண்ண மடிவாய் நாஞ்சில் பெண் யானையின் வாயை போன்று மடக்கிய வாயையுடைய கலப்பையின் உடுப்பு முக முழுகொழு முழுக ஊன்றி உடுப்பின் முகத்தை போன்று பெரும் கொழு மறைய அமுக்கி தொடுப்பெறிந்து உழுத தொடர்படு துவடை தொடுப்பெறிந்துழுத துளர்படு தொடவை உழுத பகுதியின் விதைகளை தூவி விதைத்தவாறே உழுது களை கொட்டு செத்திய தோட்டத்தை அரிபுகு பொழுதின் இறியல் போக்கி அறுப்பதற்கு செல்லும் பொழுது நிலை கொடு ஓடி வண்ண கடம்பின் நறுமலர் அண்ண வளரிளம் பிள்ளை தமிழியே நிறத்தையுடைய கடம்ப மரத்தின் மணமுள்ள பூவை போன்று வளர்கின்ற இளங்குஞ்சுகளை அணைத்தவாறு குறுங்கால் கரையணல் குறும்பூழ் காட்சி சேர்க்கும் குட்டையான கால்களையும் கரிய கழுத்தினையும் உடைய காடை பறவை வனப்பகுதிக்கு செல்லும் வன்புலம் கடினமான புலமான முல்லை நிலம் உழும்பொழுது கொழு மண்ணில் ஏற்படுத்தும் பள்ளத்தை சால் என்பர். முதலில் நிலத்தை சுற்றி உட்புறம் பெரிய நீள்வட்டமாக உழுவர். பின்னர் அடுத்தடுத்து முதலில் உழுத சாலுக்கு இணையாக உள்ளே உழுது கொண்டே வருவர். சில சமயங்களில் இரண்டு பேர் உழுவர். முதலில் உழுபவரின் பின்னே அடுத்தவர் முதல் சாலுக்கு இணையாக கொஞ்சம் உள்ளே தள்ளி உழுது கொண்டே வருவார். உழுததன் மேலேயே உழாமலும் அதற்கு மிகவும் விலகி இல்லாமலும் இரண்டாமவர் உழ வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நல்ல சால் பிடிச்சு உழுடா என்று முன்னவர் கூறுவார். ஒருவரே உழுதாலும் அடுத்தடுத்த சால்கள் ஒட்டி இருக்கும்படி உழுவார். இதற்கு நிரம்ப பயிற்சி தேவை. இப்படி உழுவதையே செம்மையான சால் என்பர். இதையே புலவர் செஞ்சால் என்கிறார். மாடுகளை நினைத்தவுடன் நினைத்தபடி வண்டியில் பூட்டவோ அல்லது உழவுக்கு செய்விக்கவோ முடியாது. தக்க பருவம் வந்த ஆண் கன்றுகளை அதற்கேற்று பழக்குவார்கள். அதிலும் இடப்பக்கமா அல்லது வலப்பக்கமா என்று முடிவு செய்த பின்னர் அந்த நிலையிலேயே பழக்குவார்கள். இடப்பக்கம் பழக்கிய மாட்டை இடது மாடு என்றும் வலப்பக்கம் பழக்கிய மாட்டை வலது மாடு என்றும் கூறுவார்கள். விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் அப்படியே சொல்லி செய்வார்கள். முதலில் வளர்ந்த கன்றுகள் இரண்டனை ஒன்றாக நிறுத்தி அவற்றை இணைத்து கயிற்றை பிடித்து கொண்டு மெதுவாக ஓட்டி பழகுவார்கள். இதற்கு மாடு பழகுதல் என்று பெயர். இதற்கென்றே தனி பயிற்சியாளர்களும் உண்டு. மாடுகள் இரண்டும் ஒன்றாக காலெடுத்து வைத்து ஒன்றன் வேகத்தை மற்றொன்று அனுசரித்து போகுமாறு பழக்குவார்கள். பின்னர் வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்புதலை பழக்குவார்கள். இடப்பக்கம் திரும்பும் பொழுது வலது மாடு சற்று மெதுவாக திரும்ப வேண்டும். அதே நேரத்தில் இடது மாடு விரைவாக திரும்ப வேண்டும். இவ்வாறு செய்வதையே நடை பழகுதல் என்பார்கள். ஒரு காளையை வாங்கும் பொழுது அதை நடக்க விட்டு பார்த்தே வாங்குவார்கள். நன்றாக தலையை உயர்த்தி சீராக காலெடுத்து வைத்து நடக்கும் காளையின் விலை அதிகம். காளை கம்பீரமாக நின்றாலே அதன் அழகு தனிதான். அதைத்தான் நடை நவில் பெரும் பகடு என்று புலவர் கூறுகிறார். நன்றாக நடைபயின்ற பெரிய காளைகளை உழவர் பூட்டி உழுகின்றனர் என்று புலவர் கூறுகிறார். நவிழுதல் என்பதற்கு திரும்ப திரும்ப பயிற்சி செய்தல் என்று பொருள். மாடுகளை நுகத்தடியில் இணைத்து கயிற்றால் கழுத்தை சுற்றி நுகத்தடியில் பொருத்தி முளையிட்டு நுகத்தடியுடன் ஏரை இணைத்து கட்டிய மாடுகளை நுகத்தடியில் இணைத்து கயிற்றால் கழுத்தை சுற்றி நுகத்தடியில் பொருத்தி முளையிட்டு நுகத்தடியுடன் ஏரை இணைத்து கட்டுவதையே ஏர் பூட்டுதல் என்கிறோம். ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணே என்பது பழைய திரைப்பட பாடல். நாஞ்சில் என்பது கலப்பை. தமிழர்கள் உழுவதற்கு பயன்படுத்தும் மரத்தால் ஆன ஒரு சாதனம். இதன் வாய் மடிந்திருப்பதை காணலாம். இதற்கு புலவர் கூறும் உவமை மிக அழகானது. பெண் யானையின் திறந்த வாயை போன்று இது இருக்கிறது என்கிறார் அவர். புலவரின் ஓமை எவ்வளவு அழகாக பொருந்தி இருக்கிறது என்று பாருங்கள். பிடிவாய் அண்ண மடிவாய் நாஞ்சில் என்ற அடிகளில் எதுகை அழகு இவ்வோமைக்கு மேலும் மெருகூட்டுகிறது. மரத்தாலான கலப்பையால் நிலத்தை எவ்வாறு கீறி உழ முடியும்? அதுவே கலப்பையின் நுனியில் ஓர் இரும்பாலான கூர்மையான முக்கோணம் போன்ற கருவியை பொருத்தி இருப்பார்கள். இது கொழு எனப்படும். இந்த கொழுதான் நிலத்தை கீறி உழுகிறது. இது மொட்டையாகி போனால் கொல்லனிடம் கொடுத்து கூர்மையாக்குவார்கள். இங்கு மற்றொரு அழகிய ஓமையை காண்கிறோம். உடுப்பு முக கொழு என்பது புலவரின் ஓமை. உடுப்பு என்பது உடும்பு என்ற விலங்காகும். உடும்பு மதில் மேல் ஏறும் தான் பற்றியதை மிகவும் இறுக்கமாக பிடித்து கொள்ளும். எவ்வளவு இழுத்தாலும் அதன் பிடியை தளர்த்த முடியாது. இதைத்தான் உடும்பு பிடி என்று சொல்வார்கள். இக்காலத்திற்கு கொழும்பும் தெரியாது, உடும்பும் தெரியாது. இரண்டையும் அறிந்து கொள்ள அருமையான ஓமை இது. ஓமையின் நோக்கம் என்ன? தெரியாத ஒன்றை புரிந்து கொள்ள தெரிந்த ஒன்றினை ஒப்பிட்டு காட்டி இதைப்போல் அது என்று கூறுவது ஓமையின் ஒரு பயன். ஆனால் இரண்டுமே தெரியாத பொருளாக இருந்தால் ஓமையில் பயனில்லை. அன்றைய தமிழ் மக்களுக்கு சாதாரணமாக தெரிந்த பலவற்றை இன்றைய மக்கள் அறிய மாட்டார்கள். அதனால்தான் சங்க இலக்கியங்களின் ஓமைகளை படிக்கும்போது தகுந்த விளக்கத்துடன் படிக்க வேண்டும். ஆனால் அன்றைய மக்கள் கொழு உடும்பு முகம் போன்ற இரண்டையுமே தெரிந்து வைத்திருப்பார்கள். எனவே இந்த ஓமை எதற்கு? ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போல் தோன்றுகின்ற இரு பொருள்களில் ஏதோ ஒரு ஒப்புமையை நம் கண்முன் நிறுத்தி காட்டுவது புலவரின் திறமை. அவற்றை மனதில் இருத்தி மகிழ்ச்சி இரட்சிப்பது படிப்போர் கொடுப்பனை. இதுவே இலக்கணம் தரும் இன்பம். ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது போல் தோன்றுகின்ற இரு பொருள்களில் உள்ள ஏதோ ஒரு ஒப்புமை நம் கண்முன் நிறுத்தி காட்டுவது புலவரின் திறமை. அவற்றை மனதில் இருத்தி மகிழ்ச்சி இரட்சிப்பது படிப்போர் கொடுப்பனை. இதுவே இலக்கணம் தரும் இன்பம். இந்த கொழு ஏரின் நுனிக்கு சற்று வெளியில் இருக்குமாறு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த கொழு முழுவதும் நிலத்தில் ஆழ்ந்து போகுமாறு ஏரை அமுக்கி பிடித்து உழுவார்கள். வளைத்து உழுவதும் உழுவதின் மேல் விதைப்பதையும் தொடுப்பு என்பார்கள். முல்லை நில காடுகளில் விதைகளை தூவித்தான் விதைப்பார்கள். இங்கு புலவர் தொடுப்பெறிந்து உழுத என்பதால் முதலில் விதைகளை தூவிவிட்டு பின்னர் அதன் மேல் உழுகின்றார்கள் என கொள்ளலாம். தூவிய விதைகள் மண்ணிற்குள் சென்றால்தான் முளைக்கும். மேலும் பறவைகளும் கொத்தி தின்னாமல் இருக்கும். எனவேதான் தூவிய பின் அதை புரட்டி விடுகின்ற மாதிரி உழுவார்கள். துளர் என்பது களைக்கொத்து ஆகும். துளர்படு என்பது களையெடுத்தல். துடவை என்பது விவசாய நிலம். வயல் என்பது ஆற்று நீர் அல்லது ஏரி நீர் கொண்டு விவசாயம் செய்யும் பூமி. தோட்டம் என்பது கிணற்று நீர் கொண்டு விவசாயம் செய்யும் பூமி. துடவை என்பது மானாவாரி நிலம். தோட்டம் துறவை எல்லாம் நிறைய கிடக்கு என்பது கிராமத்தார் வழக்கு. துடவை என்பதையே பேச்சு வழக்கில் துறவை ஆனது. பயிர்கள் நன்கு வளர்ந்து கதிர்விட்டு முற்றிய பின் கதிர் அறுக்கச் செல்வார்கள். அதற்கு முன் பொதுவாக நிலத்திற்குள் செல்ல மாட்டார்கள். எனவே அங்கு காட்டுப்பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பறித்து வாழும். குறும்பூழ் என்பது காடை என்ற பறவையை குறிக்கும். இந்த காடையின் குஞ்சு வெண்கடம்பு மலரை போன்று இருக்கும் என்று கூறுகிறார் புலவர். அவர் தரும் இன்னொரு அற்புதமான ஓமை இது. கதிர் அறுப்பதற்கு ஆட்கள் காட்டுக்குள் நுழைந்தவுடன் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த காடை பறவைகள் வெகுண்டு போய் தங்கள் குஞ்சுகளோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்றன. இதையே அறிபுகு பொழுதின் இறையியல் போக்கி என்று புலவர் கூறுகிறார். காடை பறவையை ஆங்கிலத்தில் ஜங்கல் புஷ் குயில் பேர்டு என்கிறார்கள். இதை பற்றி ஆராய்ந்த அறிவியலார் கூறுவதை பாருங்கள். ஜங்கல் புஷ் குயில் பேர்டு இஸ் எ டெரஸ்ட்ரியல் ஸ்பீஷியஸ் ஃபீடிங் ஆன் சீட்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ் ஆன் த கிரவுண்ட். இட் இஸ் நொட்டோரியஸ்லி டிஃபிகல்ட் டு சீ, கீப்பிங் ஹிடன் இன் கிராப்ஸ் அண்ட் ப்ரிஃபரிங் டு கிராப் அவே இன்ஸ்டன்ட். The natural habit of the jungle bush quail mostly consists of the Indian rye grassland. The bird is usually seen in conveys and is quail shy by nature. One can get a glimpse of the jungle bush quail of Indian mainly when they push out into fly from under the vegetation. இயல்பாக இப்பறவைகள் வெளியே வருவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவை வெகுண்டு போகும் பொழுது பிடித்து சிதறுவது போல் வெளிக்கிளம்பும் என்று மேலே காண்கிறோம். இதையே புலவர் இறையியல் போக்கி என்கிறார். பிரஷாட் என்ற தொடருக்கு வெடித்து மேலெழு, தெரித்து சிதறு, பீரிடு, விரைவுடன் வெளிப்படு, விசையுடன் வெளித்தோன்று என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். எனினும் இன்று வழக்கொழிந்து போன இறையியல் போக்கு என்ற தொடரே இதற்கு இவ்விடத்தில் நேர்பொருள் தரும். ஆண் காடையின் கழுத்தில் கீழ்ப்புறம் கருப்பாக இருக்கும். இதையே கரையணல் குழும்பூர் என்கிறார் புலவர். இவற்றின் கால்கள் குட்டையாக இருப்பதையும் கவனியுங்கள். இதையே புலவர் குறுங்கால் என்கிறார். இதை பார்ப்பதற்கு நம் வீடுகளில் வளர்க்கும் கோழியை போல் தோற்றம் அளிக்கின்றன. பொதுவாக வீட்டு கோழிகள் முட்டையிட்ட பின் சேவல் பெட்டையை கண்டுகொள்ளுவதில்லை. குஞ்சுகளை வளர்ப்பது பெட்டை மட்டுமே. ஆனால் இங்கு ஆபத்து வரும்பொழுது வளரும் இளம் பிள்ளைகளை தழுவிக்கொண்டு ஆண் காடை கூட்டி செல்லும் என்று புலவர் கூறுகிறாரே, இங்கு உயிரியலார் கூறுவதை பாருங்கள். The male jungle bush quail is very protective of the female as well as the newly hatched chicks. காடுகளிலும் மலைகளிலும் காத்து கிடந்து அரிதின் முயன்று பெற்று இன்றைய உயிரியலார் நமக்கு இந்த அரிய உண்மைகளை தருகின்றனர். ஆனால் சங்கப் புலவர் போகிற போக்கில் இத்தனை உண்மைகளை தெரிவிப்பதை காணும் பொழுது அவருடைய பட்டறிவின் ஆழத்தையும் அகலத்தையும் எண்ணி எண்ணி வியப்படையாமல் இருக்க முடியவில்லை. அதே நேரத்தில் ஓரிரு சொற்களில் ஓராயிரம் செய்திகளை பொதித்து வைத்திருக்கும் சங்க இலக்கியத்தின் திண்மையையும் செறிவையும் புகழ்ந்து போற்றாமலும் இருக்க முடியவில்லை. காடையை பற்றி மற்றொரு செய்தியை காண கிடைக்கிறது. காடை சித்திரை மாத தொடக்கத்தில் ஏப்ரல் 14 முட்டையிடும். அது இளைவேணி தொடக்கம். சுமார் 7 நாட்கள் முட்டையிட்டு 20 நாட்கள் அடைக்காக்கும். எனவே வைகாசியில் குஞ்சு பறிக்கும். The eggs are laid on consecutive days during the spring season, example around mid-April. The number of eggs laid falls between 5 and 7 and is usually an odd number. The incubation period ranges from 19 to 20 days. குஞ்சிகள் ஓரளவு நல்ல வளர்ச்சி அடைந்த சுமார் ஒரு மாத காலம் ஆகும். அதாவது ஆணி மாதம் ஆகும். அப்பொழுது அது இளவேணியில் முடிந்து முதுவேணியில் தொடங்கும் காலம். அப்பொழுதுதான் அறுவடை நடக்கிறது. பறவைகள் குஞ்சுகளை கொட்டி கொண்டு விரண்டு ஓடுகின்றன. அந்த நேரம் பாணன் குடும்பத்தினர் அவ்விடத்தை கடந்து செல்கின்றார்கள். காய்ச்சினம் திருகிய கடுந்திரள் வேனில் காலத்தில் அவர்கள் புறப்படுவதாக பாடல் தொடக்கத்தில் புலவர் கூறுகிறார். அந்த அடியுடன் அந்த அறுவடை காட்சியை இயைபுபடுத்தி பார்க்கும் பொழுது பாமனின் பயணம் உண்மையிலேயே புலவர் நடந்து பார்த்த அனுபவமே என விளங்குகிறது.
இந்த புணர்ச்சி கோட்பாடு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு புணர்ச்சி கோட்பாடு தெரியாதெல்லாம் இல்லை. புணர்ச்சி கோட்பாடுங்கறத புணர்ச்சி என்கின்ற சொல்லுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே இந்த ஓரளவு இந்த அடிச்சொல்ல பார்க்கல கொஞ்சம் இப்ப கருத்து உடையவனாக இருக்கின்றேன். ஏன்னா தொல்காப்பியர் சொன்னார், எல்லா சொல்லும் பொன்முறித்த நிலை என்று. கால்வெல் பெருமகனார் சொன்னார், எல்லா வினைச்சொல்லுக்கும் பெயர்தான் அடிப்படை. ரொம்ப அருமையான கருத்தவுடைய கருத்து. கடந்து செல்வதனால கடல்னு பேரு, விரிந்து நிற்பதனால விரல்னு பேர்லாம் அவர் காட்டியிருக்காரு. எவ்வளவு அருமையா பாருங்க. அதுக்கு அடுத்து நம்முடைய தேவநேய பாவனரையா சொன்னார், எல்லா பெயர் சொற்களும் காரண சொற்களே, ஒண்ணு கூட இடுகுறி சொல்லு இல்லை என்பது அவருடைய கருத்து. நிக்கிறதுனாலதான் நீளம், கதுகிறதுனாலதான் காது, முன் நிற்கிறதுனாலதான் மூக்கு. எவ்வளவு அழகான சொற்பாரு. எனவே இந்த அடிச்சொல் நமக்கு ஒரு பெரிய அருமையானது. அந்த முறையில பார்த்தோம்னா நீங்க நம்ம நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. காலையில நிறைய பேசணும், ஆனா எழுத்து கோட்பாடை முழுமையா சொல்லல. நிறைய இன்னும் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. இருந்தாலும் முன்னேகால் மணி நேரத்தில் அந்த தலைப்பை சிந்திக்க முடியாது என்பது உங்களுக்கே நன்றாக தெரிந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா இந்த புணர்ச்சி என்பதை பற்றி பார்க்கறது முடியும். இந்த புணர்ச்சியில் ஈடுபடுகின்ற சொற்கள் எத்தன்மையின அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். தொல்காப்பிய எழுத்துக்களை சொல்லிட்டு அப்புறம் என்னென்ன எழுத்துக்களை எழுத்து என்னென்ன எழுத்து வரும்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தா கூட ரொம்ப அழகா சொல்ற நூன் மரபில எதெல்லாம் சொல்றது விட்டுட்டமோ அதெல்லாம் மொழி மரபில் அழகாக தனிமொழிக்கிற ஒரு குற்றியலிகரம், தனி புனர்மொழிக்கன் ஒரு குற்றியலிகரம், தனிமொழிக்கன் ஒரு குற்றியலுகரம், புனர்மொழிக்கன் ஒரு குற்றியலுகரம், தனிநிலையில் வருகின்ற ஆயுதம், புனர்நிலையில் வருகின்ற ஆயுதம், அலப்படை என்பதெல்லாம் பத்தி அழகா சொல்றாரு. ஏன்னா அது மொழியாக பார்க்கின்ற பொழுது என்ன வேண்டும், மொழி மரபில் தான் வச்சு பார்க்க முடியும், நூல் மரபில் சொல்ல முடியாது. எனவே நூல் மரபில் பார்க்க விட்ட செய்திகள்லாம் அழகா மொழி மரபினுடைய முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் மொழியாக்கம் என்றால் என்னங்கிறது ரொம்ப அழகா அற்புதமா சொல்றாரு. நெட்டெழுத்தேழே ஓரெழுத்து ஒரு மொழி, குற்றெழுத்தைந்தும் மொழி நிறைவிலவே என்கின்ற ஒரு அருமையான தொடரை வைக்கிற இரண்டு நூற்பாக்களை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று மூன்றை வைக்கின்றார். இதான் ரொம்ப அருமையான அருமையானது. தொல்காப்பிய கோட்பாடுகளிலேயே மிக சிறப்பாக தொல்காப்பியத்தை போல தொல்காப்பியரை போல ஆராய்ந்தவர்கள் இல்லை. அதெல்லாம் தொல்காப்பியம் ஒருவரால் இயற்றப்படவில்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா மனிதன் இவ்வளவுதான் செய்யலாம்னு ஒரு வரையறை இருக்கு. அதுக்கு மேல அதிகமா போயிட்டா அவரால் முடியல. அதனால அது நாலஞ்சு பேரா செஞ்ச ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம் அப்படிங்கறது போல வைத்திருக்கிறாங்க. அதுல இடைச்சர்கள் எல்லாம் உண்மை சொல்றாங்க. எவ்வளவு அழகாக புணர்ச்சி ஈடுபடுகின்ற சொற்கள் எப்படிங்கறத சொல்ற. சாதாரணமா தமிழ் சொற்கள் எப்படி செய்யலாம், ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லி இது தமிழ் மரபை ஒட்டாத மரபுன்னு சொல்லுவாங்க. ஒருமை இருமை பன்மை, எல்லா மொழியிலையும் ஒருமை பன்மை தான் இருக்குது. பெரும்பாலும் இவர் ஒருமை இருமை பன்மை என்று சொன்னது வடமொழியை பார்த்து. ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழி குறைவு, ஈரெழுத்து ஒரு மொழி மிகுதியாக இருக்கிறது தமிழ்ல. நம்ம பேசும்போது பயன்படுத்துகின்ற சொற்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஈரசை சொற்கள் தான். உறவு பெயர்கள் பெரும்பாலும் ஈரசை சொற்கள் தான். நீங்க வேணா பாருங்க, அதுக்காக சித்தப்பா பெரியப்பாங்க, நீங்க அம்மா அக்கா அண்ணன் தம்பி தங்கை இப்படியே பாருங்க. வந்தான் நின்றான் தந்தான் கொண்டான் பாருங்க, ஈரசக்தியர்கள் தான். இயல்பா நம்ம பேசுறது இந்த இயற்சியர்னு பேர் வச்சா உங்களுக்கு யாப்பிள் நல்லா தெரியும். உங்களுக்கு அந்த ஈரசக்தியர்கள் தான் மிகுதியானது. அதே போல ஈரசை சொற்கள் மிகுதி. நட்டவா மட்டிசி விட்டுக்கு ஏவை அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரசை சொற்களும் ஓரசை சொற்களும் கலந்து வரும். அதுல ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, இரண்டு இரண்டு செக்கும் தொடர் மொழின்னு வச்சா மூன்று நான்கு ஐந்து அதெல்லாம் ஒரு கணக்குல வச்சுட்டான். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு எழுத்துக்களுக்கு மேல வருவதில்லை. அங்க வடமொழி வச்சுட்டு நீங்க பாக்காதீங்க. பகுபதம் என்பது இரண்டு எழுத்து முதலாக ஏழு எழுத்து ஈராக நடைபெறும். மகாபதம் என்பது அப்படிலாம் சொல்லி ஒரு கணக்கு சொல்றாருல, அங்கெல்லாம் வச்சுட்டு பாக்காது. எளிமையாக இயல்பாக பேசுவது என்றால் ஈரசை. இதான் நம்ம எளிமையா பயன்படுத்துறோம். மூசை கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றேன் இருக்கிறேன் இருக்கின்றேன் இருக்கிறேன் போது ஈரசை. கின்று போட்டோம்னா இருக்கின்றேன், வர வருகின்றேன் வருகிறேன் வருகின்றேன். அந்த கின்று எங்கெங்கெல்லாம் வருமோ அதெல்லாம் மூசையா மாறும் பாருங்க. அப்படியே சும்மா ஓய்வா இருக்கும் போது அப்படியே இந்த மொழியில எப்படி போகுது எப்படி வருது. நம்ம தமிழர்கள் கண்டுபிடித்ததை விட, தமிழர்கள் சொன்னதை விட, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் தமிழை பற்றி மிக அழகாக சொன்னார்கள் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும். வீரமாமணிவருக்கு இணையான ஒரு அருமையான தமிழுக்கு தொண்டு செய்தவர் வேறு எவரும் இல்லை. நீங்க வேற யார வேணாலும் பாருங்க, செந்தமிழ் அகராதியிலிருந்து, கொடுந்தமிழ் அகராதியிலிருந்து, சதுர அகராதியிலிருந்து எவ்வளவு செஞ்சிருக்கார் தமிழுக்கு. மாதத்தை சொன்னால் தமிழர்களை விட தமிழுக்கு உழைத்தவர் வீரமாமணிவர். அவரை போல வேறொருவர் இல்லை. ஒரு சில காலம் வந்து தமிழ்நாட்டில் இருந்த பிறரை விட வெஸ்கியனுடைய சொற்களை தான் மிகுதியாக நம்ப வேண்டும் சொல்றான். ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருக்கிற அந்த அளவுக்கு உழைத்தவர் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அது தொல்காப்பிய ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்று சொல்லுகின்ற இந்த மொழிகள் புணர்கின்ற புணர்ச்சி தான் இங்கே பேசப்படுகின்றன. இவற்றுடைய புணர்ச்சிகள் பற்றியதுதான் விரிவாக பேசப்படுகிறது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீருக்கு நம்ம வச்ச பேர் என்ன, பொதுச்சீர். பொது என்றால் சிறப்பு இல்லாதது. ஆக நீங்க காலையில மொழிகளை பத்தி சொன்ன பாருங்க, அப்படி வந்துடாதீங்க. ஒரு மொழிக்கே உரியது மரபிலக்கணம், எல்லா மொழிகளுக்கும் பொதுவானது மொழியல் சொல்றேன். நீங்க அதை வச்சுட்டு பொது ஒண்ணு பண்ணணும், அதை தாழ்ந்து நினைச்சிடாதீங்க. பொத்தாம் பொது இடம்னா உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்த ஒரு ஊர்ல பொது இடம் பண்ணதுன்னா எல்லாரும் என்ன அசிங்கம் பண்ணுவோம், அதே தாழ்விடாதுன்னா ரொம்ப பாத்துக்குவோம். இது பொதுச்சீர் என்பது சிறப்பில்லாதது என்கின்ற தன்மை நோக்கி வைக்கப்பட்ட பெயர். ஏன்னா நம்ம நாலசி சீரை வச்சு பயன்படுத்துவது என்பது மிக மிக குறைவு. ரெண்டு ரெண்டா நம்ம உடைச்சிருவோம். தேமான் தன்புன்பான், தேமாவை நம்ம சரியா பிரிச்சு தன்புவை சரியா பிரிச்சிருவோம். நேர ரெண்டு நேர இங்க ரெண்டு நேர தேமான் தன்பு எனவே உடைச்சி சொல்ற வழக்கம் தான் உண்டு. அதே மாதிரி அஞ்சு ஆறு ஏழு எழுத்துக்களுக்கு மேல நம்ம சேர்த்து பேசுவது என்பதெல்லாம் இயலாத காரியம். அதிகபட்சமாக போனால் 12 எழுத்துக்கள் தான் எழுதலாம், எழுதலாம்தான் படிக்க முடியும், அதுக்கு மேல படிக்க முடியாது. அதே மாதிரி நிறைய அதுக்கு நுட்பம் எல்லாம் இருக்கு. மொழியை மிக சிறப்பாக அழகாக நல்லா வச்சிருந்தாங்க. வீரமாமுனிவருடைய வருகைக்கு பிறகுதான் நமக்கு அந்த கிரந்த எழுத்துக்கள் எல்லாம் உள்ளே புகுத்தி அந்த முறையெல்லாம் கொண்டு வரப்பட்டது என்றெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனா இந்த புனரியல்ங்கிறத பார்க்கும் போது இந்த புல்லுதல் என்கின்ற சொல்லடியாக வந்தது. புல் நாக்கால் அப்படி தொட்டிங்கனே வந்துடும் புல். அந்த புல்லு என்பது பழைய காலத்துல இருந்து வருடொழியா தான் இருந்தது, தெரிஞ்சுங்க. நாவிலின்றி வீங்கி ஒற்றவும் வருடவும் லகார லகாரம் ஆயிரண்டும் பிறக்கும். நமக்கு ரெட்ரோபிளக்ஸ் என்பது வலைநாமடி ஒளி என்பது எதை வச்சிருந்தோம், நம்ம லகரம் மட்டும்தான் வச்சிருந்தோம். அதையும் வருடொழியா தான் தொல்காப்பியர் சொல்றார் என்று. ஆனா இப்ப என்ன நாங்க வலைனா மருங்கொழி என்கின்ற அளவிற்கு வந்து விட்டது. ஏன்னா காலப்போக்கில் எழுத்துக்கள் மாறி வந்த அந்த நிலை. எனவே அந்த எழுத்துக்கள் வாங்க பாருங்க, ஒற்றவும் வருடவும் அந்த புணரியல்ல பாருங்க உணர்ச்சி. அதுக்கு அடிப்படையானது புல். புல் என்றால் தழுவுதல். வள்ளுவர் ஒரு அருமையான இடத்துல சொல்ற, தலைவன் இந்தாண்ட பெருங்காண்டி என்ன ஆயிடுச்சு, பசலை அப்படியே சிவரு மாதிரி ஆயிடுச்சு, சுவர் போல ஆகிவிட்டது என்று சொல்லுவார். புள்ளி கிடந்தேன் புனை பெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளிக்குள் அற்றே பசப்பு. புள்ளி கிடந்தேன் ஆற தழுவி இருந்தோம், புனை பெயர்ந்தேன் கொஞ்சம் தாண்டி இப்படி ஒதுங்கணும், அள்ளிக்குள் அற்றே பசப்பு. அப்படியே சோறு வச்ச மாதிரி பசப்பு வந்து அப்படி வந்துருச்சான். அந்த பசப்பு என்பது பருப்பொருள், அது நுண்பொருள். நுண்பொருள் தானே பசலை என்பது
நுண்பொருள்.
என்ன கம்முன்னு இருக்கு, நுண்பொருள் தான் அது. ஒரு மனநிலை இப்ப எல்லாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு 32-30 வயசுல பாத்தீங்கன்னா முகம் எல்லாம் அப்படியே ஒரு அழுக்கடைந்த மாதிரி இருக்கும். பால் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் மலர்ச்சியா இருக்க மாட்டாங்க. அதுக்கு ஒரே மருந்து கல்யாணம் தான் இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா அது சியா மனநோய் தானே அது. ஆனா அந்த நுண்பொருளுக்கே பருப்பொருளை கண்டவர்கள் தமிழர்கள் தான். இந்த நட்பு என்பது ஒரு நுண்பொருள், உங்களுக்கு தெரியும். நிலத்தினும் பெரிதே நீரினும் ஆறலை விண்டே சாரல் கருங்கோர் குறிஞ்சி குறிஞ்சி பூ கொண்டு பெருதே நிலைக்கும் நாடரும் நட்பே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. ஒரு நுண்பொருளுக்கு பருப்பொருளை காட்டிய ஒரே ஆள் நம்ம ஆள் தான். நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பை. அந்த நட்பு என் அருமையான நண்பொருள். எனவே அந்த புல்லுதல் என்கின்ற சொல் அருமையானது, தழுவுதல் என்கின்ற பொருளை தரும். அந்த சொற்களானது ஒன்றோடு ஒன்று தழுகின்ற நிலையை தருவதுதான் அங்கு சிறப்பாக புணர்ச்சி என்று கூறப்படுகிறது. புணர்ச்சி என்பது கூடியிருத்தல் என்கின்ற பொருளில் வருகிறது. புணர்ச்சி உங்களுக்கு தெரியும், பல்வேறு விதமான புணர்ச்சி இருக்கிறது. வேற்றுமை புணர்ச்சி, அல்வழி புணர்ச்சி சொல்லுங்க, அப்புறம் என்ன இயற்கை புணர்ச்சி, இயல்பு புணர்ச்சி. அது இளம் இயல்பு புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி வச்சு உங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. முதல்ல புணர்ச்சி என்பது மெய்யூர் புணர்ச்சி, இயற்கை புணர்ச்சி. அப்புறம் தெரியும் உங்களுக்கு அது அந்த புணர்ச்சியும் அங்கிருந்த பொருள்ல தான் வருகிறது. இயற்கையாக கூடுவது என்கின்ற பொருள் தான் வருவது இயற்கை புணர்ச்சி. எனவே புணர்ச்சி என்பது எழுத்துக்களிலும் உண்டு, வாழ்வியலிலும் உண்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா மெய்யூர் புணர்ச்சி, உள்ள புணர்ச்சி. உள்ள புணர்ச்சியும் மெய்யூர் புணர்ச்சியும் கள்ள புணர்ச்சியும் காதல் காதலுக்குரிய நம்ம நம்பியாக பொருள் ஆசிரியர். எனவே இந்த புணர்ச்சி என்பதற்கு தழுவுதல் என்பது பொருள். அங்கெல்லாம் உடலோடு உடல் தழுவுகின்ற முறையை சொன்னாங்க. இங்க சொற்களோடு சொற்கள் தழுவி தொடராகின்ற விடத்தை, சிறு சிறு தொடர்களாகின்ற நிலையைக்குமே மிக அழகாக சொல்கிறார்கள். எனவே இந்த தொடர் இலக்கணம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், நீங்கள் நினைக்கின்ற கிளவியாக்கத்தில் தொடங்கவில்லை. எங்கே தொடங்குகிறது? இந்த புணர்ச்சி என்கின்ற பெரிய நீண்ட ஆறு இயல்களை கொண்ட பகுதியிலிருந்து தொடங்குகிறது. புணரியல், தொகை மரபு, உருவியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், உச்சியல் உரம் புணரியல். எனவே இந்த ஆறு இயல்களை வைத்துக் கொண்டு தொல்காப்பியர் மிக சிறப்பாக காட்டுகின்றார். எனவே இந்த ஓரெழுத்து ஒரு மொழி, ஈரெழுத்து ஒரு மொழி, தொடர்மொழி என்கின்ற மூன்றில் ஒன்றானது ஓரெழுத்து மொழியோடோ ஈரெழுத்து ஒரு மொழியோடோ தொடர்மொழியோடோ சேர்ந்து நிற்கின்ற நிலைக்கு பெயர்தான் புணர்ச்சி. ரொம்ப அழகா சொல்வார், அறிமுகமே ரொம்ப தொல்காப்பியரை போல செய்ய முடியாது. மூன்று தலையிட்ட முப்பத்தெட்டு எழுத்தின் இரண்டு தலையிட்ட முதலாக இருப்பது அருணாங்கு ஈரோடு நெருங்கியலும் எல்லா மொழிக்கும் இறுதி முதலும் மெய்யே உயிர் என்று ஆயிர் இயல. அழகா சொல்ற முறையை பாருங்க, மூன்று தலையிட்ட முப்பத்தெட்டு எழுத்தின் மூன்று தலையிடுதல்னா கூடுதல்னு அர்த்தம். எவ்வளவு அழகா வச்சிருக்காரு பாருங்க. தமிழ்ல கூட்டல் இருக்கு, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்கு, ஆனால் வகுத்தல் என்பதை பற்றி எந்த இடத்திலயும் வரல. எங்க வருதுன்னா தொகை வகை விரிதலா தொகுத்து சுட்டல் வகுத்து காட்டல் என்கின்றது. அங்க வகை என்பது வகுத்து காட்டல்னா இதுதான் எண்ணிக்கையில நம்ம கணக்குல இருந்து வந்த கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல். அந்த வகுத்தல் என்பதை நம்ம ஆட்கள் யாரும் பயன்படுத்தவில்லை. அதை பற்றி பூங்கோதை என்கின்ற அம்மா அவங்க உலகத்தம் நாராயணன் அரசு கல்லூரி பேராசிரியர் இருந்தாங்க, அவங்க கண்டுபிடிக்கிறாங்க வகுத்தல் இல்லை என்று சொல்லி அவங்க ஒரு இதுல நம்ம இணைய வழியா பேசினாங்க. அப்ப நான் கேட்டேன், அம்மா வகுத்தல் வந்திருக்காங்க யாருன்னு கேட்டாங்க. நான் தான் திருஞான சம்பந்தம் பண்ணேன், இந்த கேள்வி எல்லாம் நீங்க தான் கேட்பீங்க. அதனால வகுத்தல் என்கின்ற சொல் இடம்பெறவில்லை. பெருக்கல் வருது, கூட்டல் வருது, கழித்தல் வருது. ஒன்று ஒழி முன்னூற்று அறுபத்து முன்னூற்று எழுவான் என்ப ஒன்றை ஒழித்தல் என்றால் கழித்தல். இந்த மூன்று தலையிட்ட என்பது கூட்டுதல் என்கின்ற பொருளை தருவதாக வந்தது. மூன்று தலையிட்ட முப்பத்தெட்டு எழுத்தின் அழகா சொல்லி இரண்டு தலையிட்ட முதலாக இருபது, இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும், இருபத்தி நான்கு எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும். இவ்வாறு அமைந்த சொற்களில் ஒன்று ஈறு மெய்யாக இருக்கும், இல்லை என்றால் உயிராக இருக்கும். மெய்யோடு கூடுகின்ற பொழுது வருகின்ற புணர்ச்சி தான் பெரிய புணர்ச்சி. மெய்யின் முன் மெய் வருவது, உயிர் வருவது. ஆனா உயிரின் முன் உயிர் வருவதற்கு ஒரே புணர்ச்சி தான் உங்களுக்கு தெரியும். நல்லா அருமையா சொல்லி இருக்கிறாரு. இப்படி நம்ம புதுசா பார்ப்போம். நிலைமொழியுடைய ஈச்சுண்டை ஈச்சிலை உயிர் எடுத்து வருமொழியுடைய முதலிலே உயிர் எடுத்து வந்து ரெண்டும் புணர்மையானால் புணர்ச்சி இல்லாமல் வித்திசைக்கும். அந்த வித்திசையை போக்குவதற்காக பயன்படுத்தப்படுவதுதான் அரை உயிர் என்று சொல்லப்படுகின்ற ஏற. எளிமையானது. எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்படுமையின் உருவ குழல் வரையார். தொல்காப்பியர் வரையறையே செய்யல. எல்லா மொழிக்கும் உயிர் ஒரு வழியே உடம்படுமையின் உருவ குழல் வரையார். நிலைமொழியுடைய ஈரும் வருமொழியுடைய முதலுமாக நின்று சொற்கள் புணர்கின்ற பொழுது நிலைமொழியுடைய ஈற்று ஈரும் வருமொழியுடைய முதலும் உயிராக அமையுமையானால் அப்பொழுது உடம்படுமை வரும். இவ்வளவுதான் தொல்காப்பியர். இதுக்கு உரை எழுதினார் இளம் ஊரனர். ஐ வழி யகரம் வரும், பிற வருகின்ற பொழுது வகரம் வரும், ஏகாரம் வர வகரமும் வரும் யகரமும் வரும் என்று இளம் ஊரர் இதை அழகாக பிரித்து எழுதினார். அதை தான் நம்ம நன்னூலார் அப்படியே என்ன செஞ்சாரு, அழகா எடுத்து ஈ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வகுவும் ஏமுன் இருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் என்று சொன்னார். எனவேதான் இளம்பூரணத்தை இளம்பூரணத்திலே குழந்தையாக நன்னூல் பேசப்படுகிறது. இவெல்லாம் நிறைய சொல்லியிருக்கார் அவர். இந்த ஒருபிடம் என்ற பல இடங்களை சொல்லியிருக்கிறார். எனவே மிக அழகாக இப்ப பாருங்க எளிமையா போயிடுது. என்ன சொன்னார் தொல்காப்பியர், முப்பது எழுத்துக்கள் என்ன, மூன்று தலையிட்ட முப்பது எட்டு இரண்டு தலையிட்ட இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை முதலாக உடைய சொற்களோ அல்லது நாற்பது இருபத்தி நான்கு எழுத்துக்களை ஈராக உடைய சொற்களோ ஒன்றொன்று புணர்கின்ற பொழுது நிலைமொழி ஈரும் வன்மொழியுடைய முதலும் உயிராக அமையுமையானால் புணர்ச்சி இல்லாமல் திசைக்கும் அப்பொழுது உடம்பிடுமை வெறுவது உண்டு. அவ்வளவுதான். இந்த வரையறை செஞ்சதுனாலதான் இப்ப என்னன்னா இப்ப கோயில்னு போடுறதா கோவில்னு போடுறதா ஒரு பெரிய என்ன வருகிறது,
சந்தேகம்,
ஒரு ஐயப்பாடு வருகிறது, முரண்பாடு வருகிறது. ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஈகிஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் வகுக்கும் போது ஈகிஐ வழி எவ்வும் இன்னும் வருவதான வரணும், வரக்கூடாது. ஈகிஐ வழி எவ்வும் ஏனைய உயிர்வரின் ஓகாரம் வருகின்ற பொழுது அங்க வகரம் தான் வர வேண்டும். இப்ப நாகர்கோவில் தான் சொல்றாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பாக அனுமதி பெற்ற ஒரு இது நடத்துறாங்க, ஒரு மத பத்திரிகை நடத்துறாங்க, அதுக்கு பேர் திருக்கோயில். இப்ப ஆயிடைங்கிறது எப்படி சொல்லுவீங்க, ஆயிடை அல்லது ஆ இடையில என்ன சொல்லணும், ஈகிஐ வழி எவ்வளவும் ஏனைய உயிர்வரின் சிக்கல்களுக்கு தொல்காப்பியர் இடமளிக்கவில்லை. வரையறை செய்தனால ஏற்பட்ட கோளாறு தான் இந்த இது. அதனால இலக்கணம் சொல்றது எல்லா நூத்துக்கு நூறு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. அதையும் நல்லா தெரிவிச்சுங்க. ஒரு விதி என்று சொன்னால் ஒன்று இரண்டு விளக்காக வரும். எனவே அந்த விளக்குகளை நம்ம வச்சுட்டு தொங்க கூடாது என்பதையும் நல்ல மனசுல நம்ம நினைவு வச்சுக்கணும். அதனால விதி என்பது நூத்துக்கு நூறு அப்படியே பொருத்தமாக இருக்கும் என்று எதிர்பார்க்க கூடாது. விதிகள் சில விளக்குகளுக்கு உட்பட்டது என்பதை. அதனாலதான் புறநடை சூத்திரம் ஒவ்வொரு எல்லையும் வச்சாங்க. இந்த புறநடை என்பது புறத்தை அடைத்து சொல்வது என்பது இதுவரை கூறிய விதிகளில் மாறாக வருவது. நல்லா அழகா வச்சார். எச்சவியல் என்று தொல்காப்பியர் வைத்தார். அதிலும் சிறப்பாக ஒழிபியல் என்று ஒன்றை வைத்தார் ஞாபகங்களக்காரி ஆசிரியர். அந்த ஒழிபியல் இல்லாமல் நீங்கள் முதல்ல படிச்சீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. எங்கெங்கெல்லாம் விளக்குகள் இருக்கிறது அதை நம்ம எப்படி அழகா எளிமையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்கு அவர் ஒரு விதித்து இருக்கிறார். எனவே இந்த உயிரும் உயிரும் புணர்கின்ற பொழுது எந்த நிலை வரும் என்பதை உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக காட்டினேன். ஏன் இதற்கு வந்தேன் என்றால், இந்த உயிரை நம்ம ஒதுக்கி விட்டோம் என்றால் இனி மெய்யை பார்க்கலாம். அதில் நிலைமொழிய ஈர் ரொம்ப, அதாவது தொல்காப்பியரை போல இந்த சொற்களை வரையறை செய்து பின்னால் வந்த எந்த இலக்கணமும் புணர்ச்சியை பற்றி பேசவில்லை. அது உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய விரிவானது. கிட்டத்தட்ட ஒரு 100 நூற்பாக்கள் போக பாக்கி பாத்தீங்கன்னா 483 நூற்பாக்கள்ல 383 நூற்பாக்கள் முழுக்க முழுக்க புணர்ச்சியை பற்றி பேசுவன. அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் மிக சிறப்பாக இருந்தது எது என்றால் இந்த புணர்ச்சி கோட்பாடு அல்லது புணர்ச்சி இலக்கணம். அவர் அழகா சொல்வார், எழுத்து வகையால் புணர்ச்சி 4. இது மாதிரிலாம் அந்த கோட்பாட்டை வரையறுக்கவே முடியாது வேற யார். உயிரிரு சொல் முன் உயிர் வரு வழியும் எப்படி சொல்ல இருப்பாரு. நான் நிலைமொழி வருமொழி சொல்றதுக்காக கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நிறுத்த சொல் குறித்தவர்களில் என்பதுதான் அவருடைய கலை சொல்லாக்கம். நிறுத்த சொல் குறித்தவர்களில் நான் இதுல வந்து நன்னூல்ல புகுந்து உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் குறி அப்படி சொல்லும் போது திடீர்னு உங்களுக்கு ஒரு முட்டுப்பாடு தோன்றக்கூடாது என்பதற்காக அந்த இயல்பா சொல்றத சொல்றேன். நிறுத்த சொல் குறித்தவர்களில் இதுதான் தொல்காப்பியருடைய நிலைமொழி வருமொழி என்பதை அவர் ஆளல்ல பின்னால் வருவித்துக் கொண்டது. நிறுத்த சொல் என்பது அதெல்லாம் அழகா சொன்னாரு. நிறுத்த சொல் நிறுத்தி வைக்கப்பட்ட சொல், அந்த சொல்லை குறித்து வருகின்ற பொருளை விட குறித்து வருகின்ற கிளவி என்று விளக்குகின்றார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சொல் நிறுத்த சொல் குறித்து வரும் கிளவி. எதை குறித்து வருகின்ற கிளவி? நிறுத்த சொல்லை குறித்து வருகின்ற கிளவி. மிக அழகான ஒரு சொல்லாட்சி அது. அந்த கலை சொல்லாக்கத்தில் தொல்காப்பியருடைய கலை சொல்லுக்கு இணையான சொல்லாட்சிகளே கிடையாது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிஞ்சிருக்கும். எனவே சொல்றாரு என்ன, எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. இது சொல்றதே நேரம் ஆகும், ஒரு மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்லை. கொஞ்சம் படிச்சாலும் என்ன செய்யணும் நம்ம, கொஞ்சம் படிச்சா இல்ல கொஞ்சம் பார்த்தாலும் கொஞ்சம் நிறைவா பார்ப்போம். அப்படியே சொல்ல எடுத்துக்கிறாரு. முதல்ல எழுத்து வகையால் புணர்ச்சி 4. எவ்வளவு அழகா பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு, ஒன்னு உயிரா இருக்கும் இல்லன்னா மெய்யா இருக்கும். முதல் மொழி என்ன இருக்கும், உயிரா இருக்கும் அல்ல என்ன மெய்யா இருக்கும். அழகாக கொண்டு வந்து அப்புறம் எழுத்து வகையால் புணர்ச்சி 4 சொல்லுகிற போல் சொல்ற, உயிரிரு சொல் முன் உயிர் வரு வழியும், உயிரிரு சொல் முன் மெய் வரு வழியும். தயவுசெய்து குறிப்பெடுக்காரு. என்னது குறிப்பு? நீங்க குறிப்பெடுக்காம காதால கேளுங்க. 7000 எழுதி படிக்காமல் நன்மனத்தே, 1,000,000 எழுதி படித்த நன்றி. யார் எழுதுறது? அதிவீதராம பாண்டியர் எழுதுறார். 7000 எழுதி படிக்காமல் நன்மனத்தே, 1,000,000 எழுதி படித்த நன்றி. ஆமா, செல்வத்துச் செல்வம் செவிச்செல்வம். என்ன நீங்க குறிப்பெடுத்தீங்கன்னா ஒரு சோர்வு தொட்டம் ரெண்டாவது விட்டுட்டோம்னா ஐயோ யாரு அவர் என்ன சொன்னாரு. ரெண்டாவது சொல்றதெல்லாம் எழுதிட்டே இருக்க முடியாது. நீங்க கேளுங்க, கூர்ந்து கேளுங்க. நான் வந்து இளங்கலை ஒரு 4 ஆண்டுகள் வீலிட்டு நான் படித்தேன். முதுகலை ஒரு 2 ஆண்டு படித்தேன். 4, 2, 6 ஒரு 2 ஆண்டு எஃப்இல் படித்தேன் அண்ணாமலையில். அங்க 1 வருஷம் படிப்பே கிடையாது. 2 வருஷம் 2.5 வருஷம் எழுத்துருவாங்க. இந்த 8 வருஷத்துல நான் ஒரு தாளில் கூட குறிப்பெடுத்ததே கிடையாது. என்னுடைய மாணவர்கள் நான் குறிப்பெடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. நீ காதுல கேளு, நீ வீட்டுல போய் எழுது, வீட்டுல 4 தோறும் எழுது அப்படின்னு. நீங்கள் மாணவர்கள் கிடையாது, நீங்க பெரும் உண்மையிலே நீங்களும் அறிஞர்கள் தெரியுங்களா. இந்த அறிவு புலத்துல யாரும் பெரியாலும் கிடையாது, சின்னாலும் கிடையாது. அறிவு புலத்துல யாரும் கொஞ்சம் கூர்ந்து படிக்கணும், இன்னொருத்தர் போட்டு தள்ளிடலாம், எளிமையாக போட்டு தள்ளிடலாம். அதனால இதுல வந்து நான் சண்டிகர் வெள்ளா காட்டலாம். அவங்க 10 வருஷம் அவருக்கு இது உண்டு, அனுபவம் உண்டு, அவரை கீழே உழுத்தவங்க சொல்லலாம். ஆனா அறிவு புலத்துல யார் தேங்குகிறாரோ அவர்கள் ஆமை, யார் தேங்குகிறாரோ அவர்கள் முயல், யார் ஓடுகிறார்களோ தொடர்ந்து பயில்கிறார்களோ அவர்கள் ஆமை. எனவே முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும், முயலாமை வெல்லாது. அல்ல, எவ்வளவு அழகா சொல்றாரு. ஒன்னு உயிரீர், இன்னும் மற்றொன்று மெய்யீர். இப்படி சொல்லிட்டு ரெண்டா சொல்லிட்டு எப்படி அழகா சொல்றாரு. ஒரு சொல் உயிரீராக இருக்கும் இல்லை என்றால் மெய்யீராக இருக்கும் என்று சொல்லி அதுக்கடுத்து புணர்ச்சிக்கு எவ்வளவு அழகா அடுத்த இடத்த கடத்துறாரு பாருங்க. உயிர் இரு சொல் முன் ஒன்னு உயிரீரு உயிர் வரலாம், உயிரீரு மெய் வரலாம், மெய்யீரு உயிர் வரலாம், மெய்யீரு மெய் வரலாம். அது கொஞ்சம் மறக்கவே மறக்காது பாருங்க, எவ்வளவு அருமையானது. மற்றவங்களாம் இலக்கணம் எழுதினாங்க, தொல்காப்பியர் மட்டும்தான் இலக்கியமாக இலக்கணத்தை எழுதினார். ஒரு இலக்கியத்துக்கு என்ன வேண்டும்? எழுகை வேண்டும், மோனை வேண்டும், இயல்பு வேண்டும், வேண்டுமா வேண்டாமா? அதெல்லாம் பாருங்க. உயிரிரு சொல் முன் உயிர் வரு வழியும், உயிரிரு சொல் முன் மெய் வரு வழியும், மெய்யிரு சொல் முன் மெய் வரு வழியும், மெய்யிரு சொல் முன் உயிர் வரு வழியும், நிறுத்த சொல்லே குறித்து வருகிறவி என்று ஆயிர் இயல புறநிலை சுட்டே. அழகா சொல்ற, உயிர் முன் உயிர் வரும், உயிர் முன் மெய் வரும், மெய் முன் மெய் வரும், மெய் முன் உயிர் வரும். இவ்வாறு வருகின்ற பொழுது குறித்த சொல் நிறுத்த சொல் குறித்து வருகிறது என்று ஆயிர் அந்த இரண்டு தான் புறநிலை சுட்டுகள். எவ்வளவு அழகா கொண்டு வர்றாரு பாருங்க, அந்த சொற்களை இப்படி அழகா கொண்டு வந்து சுட்டு என்று சொல்கிறார். ஏன்னா சுட்டி உரைக்கப்படுவது இது நிலை நிறுத்த சொல், இது குறித்து வருகிறவி. எனவே சொற்கள் வந்து சொற்களை ஈராக வைத்துக் கொண்டு ஈர்களையும் முதலையும் வைத்துக் கொண்டு நான்காக பிரிக்கலாம், அப்புறம் ஈர்களை வைத்துக் கொண்டு இரண்டாக பிரிக்கலாம், சொல் வகையை புனர் என்ற சொற்களை கொண்டு நான்காக பிரிக்கலாம். உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று மிக அழகாக காட்டுகின்றார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அணில் என்பது உயிர் முதல், மெய் ஈர், இலை என்பது உயிர் முதல், உயிர் ஈர், மரம் என்பதே மெய் முதல் மெய் ஈர். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாலும் ரொம்ப பாடம் மாதிரி இருக்கும், ஆனா மிக அழகாக காட்டுகின்றார். எனவே ரெண்டுன்னு சொல்லி 33 எழுத்துக்கள், அதில் 22 எழுத்துக்கள் மொழிக்கு முதலாக வரும், 24 எழுத்துக்கள் மொழிக்கு ஈராக வரும். இவ்வாறு முடிகின்ற சொல் ஒன்று உயிரீராக இருக்கும், மற்றொன்று மெய்யீராக இருக்கும். மெய்யீர் எல்லாம் புள்ளி பெற்றே முடியும், ரொம்ப அருமையானது. மெய்யீர் என்பதே புள்ளி பெற்றே முடியும், உயிர் மெய்யீரும் உயிரிற்றே, இது ரொம்ப முக்கியமானது. உயிரீரால முடிகிறத நீங்க என்ன உயிராகவே பாவிக்க வேண்டும். எல்லாம் சின்ன சின்ன எங்க மொழி மரபுல சொல்லியிருக்கணும், அது புணர்ச்சி இலக்கணம் நோக்கி இங்க அழகா கொண்டு வர. எப்படி நூல் மரபுல சொல்ல வேண்டியது மொழி மரபுல தொடக்கத்துல சொன்னார, குச்சியலிகரம் குச்சியலிகரம் அதெல்லாம் எப்படி சொன்னாரோ அது போல மிக சிறப்பாக இந்த அருமையா கொண்டு வர. இரண்டாவது இயல்ல சொல்ல வேண்டிய மொழி மரபில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக கொண்டு வந்து நான்காவது இலாகிய புனரியல்ல நிறுத்துகின்றார். தொல்காப்பியரை போல அந்த இயத்து பார்த்து என்னால வியந்தது ரொம்ப உண்டு. ஏறரை மூன்று முன்னூற்ற கசதம் ஈரொற்றாகும், அவற்றில் ரகார ரகாரம் குற்றொற்றாகும் ஒரு நூற்பா இருக்குது. ரகணமும் நகரமும் குறிக்கீழ் குறியீழ் ஒற்றாக வருவதில்லை அப்படின்னு எங்க எழுதுறாரு? வேற்றுமை எழுதுற வேற்றுமை மையங்கள் வேற்றுமை மையம் விழிமரம் எழுதுறார். ஆறும் அருவும் ஈரோடு சிவனும், ஆறு அருதானே ஈரு, ஆறு அருதான் எழுதணும். எங்க குறியை எடுத்து ரகர ஒற்று வராதுன்னு சொல்றார், குறியை எடுத்து ரகர ஒற்று வராது. அப்ப ஆறு அரு ஈரோடு சிவனும் எழுதுனா தப்பு விரும்புகளை முறைப்படி. தெரியல என்ன சொல்றேன்னு, தர்மன் என்று எழுதக்கூடாது, தர்மன் என்றுதான் எழுத வேண்டும். அர்ச்சுனன் என்று எழுதக்கூடாது, அர்ச்சுனன் என்றுதான் எழுத வேண்டும். அதே மாதிரி ஆறு அரு என்று எழுதக்கூடாது, அரு என்பதை அரு என்று எழுதுகிறார். எங்க எழுதுறாரு சொல்றது, எங்க சொல்றாரு தொல்காப்பியர் இரண்டாவது இயல்ல சொல்றாரு, அங்க கொண்டு போய் எங்க வைக்கிறாரு சொல்லதிகாரத்துடைய நான்காவது இயல் விழிமரபு. இதுல எத்தனை இயல் வருகிறது? இதுல ஏழு இயல், அதுல ஒரு மூன்று இயல், ஏழு மூணு பத்து இயலுக்கு பின்னால் மறக்காமல் வைத்திருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய மண்டை பாருங்க, உண்மை இல்லைங்களா? நம்ம மேல ஒண்ணு எழுதி கீழே ஒண்ணு மாத்திடுவோம், அதுதான் அது திட்டமிடுதல், அதுதான் அந்த கூடி பேசுனது. இதெல்லாம் வருதானு எல்லாரும் பார்த்திருப்பாங்க, வெறும் தொல்காப்பியருடைய அறிவு மட்டும் கிடையாது. எடுத்தோடனே நம்ம வீட்டுல வந்து ஒரு ஒரு பத்து தலைமுறைக்கு முன்னாடி கேஸ் அப்படி திரி விட்டு ஒன்னே அப்படியே செஞ்சாங்க, நாடோடிகளாக கிடந்தோம், கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு இருந்தோம், பச்சையா தந்தோம், அதுக்கு அடுத்த காடு தீப்பெட்டி எரிந்தது. ஏன் தீப்பெட்டி எரிஞ்சாலும் நிறைய வெந்து கிடந்தது, அதை எடுத்து அப்படி இழுத்து பார்த்தோம், சுட்டு வாயில வச்சோம், உடனே நல்லா இருந்தது. உடனே நம்ம என்ன செஞ்சோம், ஒரு புளியை வெட்டி அதை நெருப்பு விட்டு அதை இருக்கெல்லாம் சுட்டுக்கணும், அப்புறம் அதுல மூணு கொண்டையை வச்சு அதை ஒரு அடுப்பாக்கணும், ஒரு குழியை வச்சு, அதுக்கப்புறம் வீட்டுல என்ன செஞ்சோம், நல்லா களிமண்ணை உருட்டி வச்சு ஒரு அடுப்பை உண்டாக்கணும், அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊத்தி அதுல ஒரு மூணு வச்சோம், அதுக்கப்புறம் இப்ப வந்து இப்படி லேசா அப்படி ஊட்டி விட்டீங்கன்னா அது ஒரு விசில் அடிக்கும் விடுவீங்க கிட்டங்க. அதான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி தான். எனவே முன்னோர்களுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய காலத்தில் உள்ளவங்க எல்லாம் கூட்டி ஒரு அழகான இதை செய்கின்ற பொழுது முரண்பாடுகள் குறைவாக வருகின்றன. ஆனா எழுத்து என்பதை பலவிதமாக எல்லாம் தொல்காப்பியர் வகுத்து கூறுகிறார். எழுதலை என்பதை பலவிதமான அதெல்லாம் ஒரு பல சொல் ஒரு பொருள் ஒரு சொல் பல பொருள் எல்லாம் வச்சிருக்கிறோம் நம்ம, அந்த முறையில ஒரு மாற்றமாக இருக்கிறது. எனவே எவ்வளவு அழகா வச்சிருக்கிறத பாருங்க. எனவே சொற்கள்னா ஒன்னு உயிரீர் மெய்யீர்னு வச்சார், அதற்கடுத்தார் போல புணர்ச்சினா உயிர் முன் உயிர், உயிர் முன்மை, மெய் முன் உயிர், மெய் முன் மெய் என்று வைத்தார். அதுக்கு அடுத்தது எங்க வர்றார் பாருங்க, எழுத்து நின்றவரு சொல்லுக்கு வர்றார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிளாட்டோ தான், அரிஸ்டாட்டில் தான் முதன் முதலாக என்ன செஞ்சாரு, சொற்களை பாகுபடுத்தினார். அவர் பாகுபடுத்தினது என்ன தெரியுமா, முதல்ல பெயரை கண்டார், அடுத்தது வினையை கண்டார், அடுத்து இணைப்படை சொல்ல வைத்தார். இந்த முறையோடு அதுக்கு அடுத்ததுதான் நம்முடைய அரிஸ்டாட்டில் வந்து சில மாற்றங்களை செய்தார். அதுக்கு அடுத்தது மொழியில் அறிஞர்கள் நிறைய வச்சு பெயரடை வினையடை எல்லாத்தையும் கொண்டு வந்தாங்க. ஓரளவு அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் உங்கள்ட்ட போய் சொல்றதே தப்பு, இதெல்லாம் வந்து எங்கள்கிட்ட சொல்றியா அப்படின்னு தானே கேட்கறீங்க. ஆனால் எல்லாரையும் தாண்டவும் தொல்காப்பியம் பெயர் சொல் வினை சொல் இடைச்சொல் உரிச்சொல் என்று மிக அருமையாக அடுக்கி பெயரச்ச வினையச்சத்தை கொண்டு வந்து எதெல்லாம் அந்த எம்டிஓ மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடைச்சொற்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கொண்டு வந்து குவித்து நம்ம ஒரு மிகப்பெரிய அவங்களுடைய காலம் கிமு 4வது நூற்றாண்டு பிளாட்டோ அரிஸ்டாட்டெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் தானே பிளாட்டோ, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து அவங்களுக்கு தத்துவ பள்ளிகள் வருகின்றன, மொழி அல்ல நிறைய பள்ளிகள் வருது. அப்புறம் அவங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, கிரேக்கத்திலிருந்து அவங்க ரோமனுக்கு போகுது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செய்திகள் தான் அந்த மொழி எல்லாம். எனக்கு மொழியில் நிறைய தெரியாது, சும்மா ஏதோ படிச்சது உள்ளா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களே. என்னுடைய எண்ணம் என்னென்றால் மொழிகளை அடிப்படையாக வைத்து ஒரு தொல்காப்பியத்தை ஒப்பிட்டு ஓரளவு ஒரு 80-100 பக்கமாவது ஒரு புத்தகத்தை கொண்டு வர வேண்டும். ஏன்னா அது கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் கடினமாக நினைக்கிறாங்க, ரெண்டும் நன்மை அருமையானது ரெண்டும் ஒத்து போறதுங்கிற சொல்லுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஆனால் தொல்காப்பிய அருமையா சொல்றாரு பெயர்ச்சொல் வினைச்சொல் என்று. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, இடைச்சொல் உளிச்சொல் அவற்று மொழி வரைக்கும் வரும் சொல்லி அழகா சொல்றாரு. இந்த பெயரையும் வினையும் தான் வச்சுட்டு இங்க அழகாக ஒன்று சொல்லுகின்றார். இந்த சொற்கள் எப்படி சொற்கள் முறையில புணர்ச்சி 4, பெயருடைய பெயர், பெயருடைய வினை, வினையுடைய வினை, வினையுடைய பெயர் என்கின்ற ஒரு 4 எருமையை கொண்டு இந்த புணர்ச்சியினுடைய கோட்பாடுகளை எப்படி கொண்டு வரணுங்கிறதுக்கு இவர் தான் ஒரு வழிகாட்டி. நன்னுள்ளார் ஒரே நூற்பாவில் எல்லாத்தையும் அடிச்சு விட்டுறாரு. அதுல எதிரே கிடையாது, மோனை கிடையாது, மனசுல நிறுத்தலாம் முடியாது. எவ்வளவு அழகா சொல்றாருங்க, பெயருடைய பெயரை புணர்க்கும் காலம், பெயருடைய வினையை புணர்க்கும் காலம், பெயரோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு பெயரை புணர்த்தும் காலம், மூன்றே திரிபுடன் ஒன்றே இயல்பே. அப்படியே கடைசியில் இருந்து பாருங்க, மொழி புணர் இயல்பு ஆங்கு அந்நான்கு என்ன, பெயரோடு புனையரை எதிர்வு தோன்றல் திரிதல் கெடுதல் அதுக்கடுத்து இயல்பு என்கிற 4 சொல்கிறார். அது எப்ப வருங்கிறத சொல்றார், பெயரோடு பெயரை புணர்த்தும் காலம், பெயரோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு தொழிலை புணர்த்தும் காலம், தொழிலோடு பெயரை புணர்த்தும் காலம், மூன்றே திரிவிடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் 4 மொழி உணர் இயல்பே. எனவே ஒன்று எப்படி பகுத்து சொல்ல வேண்டும் அப்படி சின்னதிலிருந்து வராது பாருங்க அழகா. முதல்ல என்ன சொல்றாரு, சொற்கள் ஒன்று எப்படி ஈராக அமையும், அப்புறம் சொற்கள் அமைகின்ற அந்த ஈறு முதல் என்பது என்ன, அந்த சொற்கள் என்னென்னவாக அமையும், அதே அழகா அந்த கோட்பாட்டுக்கு அப்படியே பணிகளையும் அப்படியே கொண்டுகிட்டு வந்துட்டே இருக்கிறாரு பாருங்க. இத சொல்லிட்டு மூன்றே திரிவுடன் ஒன்றே இயல்பன ஆங்கன் 4 மொழி உணர் இயல்பே, அவைதான் தோன்றல் திரிதல் இல்ல மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல். இது நன்னூலார். தோன்றல் திரிதல் கெடுதல் என்பது நன்னூலார். இவர் எடுத்தொன்ன மெய்பிரிதாதல் மிகுதல் குன்றல் என்கின்ற 3 அழகா வைத்திருக்கிறார். உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுதான், அதை போய் சொல்லியிருந்தா என்ன விட உங்களை உயர்வாக வேறு யாரும் மதிப்பிட முடியாது. சரி, இந்த
பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
நிலை மாறி நின்றேன், வேல் விழிவீட்டின் மின்னலினால் நிலை மாறி நின்றேன், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள், கண்ணத்தையில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.